உங்களுடைய வேத புத்தகத்திலே பேதுரு எழுதிய முதலாவது நிருபம் இரண்டாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதல் மூன்று வசனங்களையும் வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிராய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஜெபம் பண்ணின பிறகு நம்முடைய வேத வசனத்தை கேட்கலாம். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய ஓய்வு நாளிலே நாம் கூடி வரும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறேன். இந்த புதிய கட்டடத்திலே வசதிகளோடு நாம் ஆராதனை செய்ய நீர் அழைத்திருக்கிறேன். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய வார்த்தையின்படி நீ பிரசன்னமாக எங்களுடைய பாவத்தின் அடிப்படையில் எங்களை பார்க்காமல் உம்முடைய மகா கிருபை நீதியின் அடிப்படையில் எங்களை நோக்கி எங்களோடு கூட பேசும் உம்முடைய திருவசனத்தின் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ பேசாவிட்டால் காதிருந்தும் கேளாதவர்களாக நாம் போய்விடலாம். நீர் பேசும், ஆத்ம மீட்பையும் வளர்ச்சியையும் கொடும். இந்த ஆராதனையின் மூலமாக வசன பிரசங்கத்தின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். வேதத்துல நாம பார்க்கிற பொழுது ரெண்டு காரியம் முக்கியமா சொல்லப்படுது. பாவிகள் ரட்சிப்பு அடையணும். ஆங்கில ஆராதனையில் அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள், நாமும் கூட விசுவாசிகளா இல்லாதவர்கள், விசுவாசிகளா இப்ப இருக்கிறவர்கள் ஒரு காலத்துல பாவிகளாக ஆண்டவரை தெரியாம இருந்தோம். அந்த பாவத்துல இருந்தவர்களுக்கு ரட்சிப்பு அவசியம். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அவரில் வளர வேண்டியவர்களாக இருக்கிறார். பேதுரு சொல்லுகிறார் இங்க மூன்றாவது வசனத்திலே, நீங்கள் வளரும்படி. மூன்றாவது வசனம் அப்படிதான் ஆரம்பிக்கும், நீங்கள் வளரும்படி. இவர்கள் யாருக்கு பேதுரு எழுதினாரோ அவர்கள் ஏற்கனவே விசுவாசிகள், கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறார். பேதுருவனுடைய ஊழியத்தின் கீழ் பல காலம் அவர் வசனத்தை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து சபையாக கூடி வந்து வாழ்ந்தவர்கள். இப்ப பேதுருவை எழுதுகிற பொழுது அவர்கள் தங்களுடைய நாடுகளில் துன்புறுத்தலின் காரணமாக வாழ முடியாமல் பல தேசங்களுக்கு போய் பிரதேசிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியாது. அப்படி போன நாடுகளிலும் பலவிதமான இடர்கள் துன்பங்களுக்கு மத்தியில அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தைரியப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக பேதுரு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். முதலாவது அதிகாரத்தில் அவர் அதிகமாக ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை தெளிவாக அருமையாக கூட முதலாவது அதிகாரத்துல பேதுரு விளக்குவதை பார்க்கிறோம். இதையெல்லாம் அவர் எழுதுனதற்கு காரணம், என்ன வாழ்க்கையில இடர்கள் ஏற்பட்டால், எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டால், பாகிஸ்தான் இல்லாட்டி சில ஆப்பிரிக்க நாடுகள்ல பலவிதமான துன்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. அப்படியான நாடுகளில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்தால் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டிய பொறுப்பு இருக்கு. துன்பங்களுக்கு மத்தியில வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு ஒரு போலித்தனமான ஒரு பிரசங்கம் எல்லா சபை மேடைகள்லயும் கேட்கிறோம். ஆண்டவர்கிட்ட வா, உன் துன்பங்கள் ஓடி போயிடும். அது சுத்த போய், வேதம் அப்படி சொல்லல, வேதம் அப்படி சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எடுத்து பாருங்க, துன்பங்களுக்கு மத்தியில இறுதியில தான் உயிரையே கொடுத்துதான் அவர் ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. ஆண்டவருடைய வாழ்க்கை பூரா துன்பங்களை பார்க்கிறோம். துன்பப்படுகிற ஊழியக்காரன் அவருக்கு பேர், அதான் ஏசாயாது தீர்க்க தரிசி சொல்லுகிறார். அவருக்கே அப்படி இருக்கிற பொழுது நாம துன்பம் இல்லாம இங்க வாழ்ந்து விட பார்க்கிறது ரொம்ப தப்பு. வேதம் அப்படி சொல்லல. ஆனா என்ன சொல்லுகிறது வேதம், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற பொழுது துன்பம் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்காது. நம்ம துன்பங்களை நம்ம பார்க்கிற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். உலகத்தான் பார்க்கிற மாதிரி துன்பத்தை பார்க்க மாட்டோம். துன்பத்தின் மத்தியில் நமக்கு ஒரு அமைதி, ஒரு சமாதானம் ஆண்டவருக்குள்ள இருக்கும். அந்த துன்பம் இருக்கிற காலம் வரையும் இருக்க அனுமதி கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான். துன்பத்தின் மூலமாக நம்ம ஆவிக்குரிய கிரியைகளை செய்கிறவரும் ஆண்டவர் தான். அந்த துன்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது அவருடைய அனுமதி இல்லாம அந்த துன்பங்கள் ஏற்படாது. ஆகவே துன்பம் ஒரு விசுவாசிக்கு எதிரி அல்ல. அந்த துன்பங்களின் மத்தியில் அவன் எதை பார்க்கணும், ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும், அவர் கொடுத்திருக்கின்ற ரட்சிப்பினுடைய அருமையை பார்க்கணும். அந்த துன்பங்களுக்கு மத்தியில் அவன் வளர வேண்டியவனாக இருக்கிறான். அதனாலதான் பேதுரு அந்த துன்பங்களை பத்தியே சொல்லி நேரத்தை வீணாக்காம அந்த துன்பங்களுக்கு மத்தியில் நீ யார் என்பதை யோசித்துப்பா, நீ அடைந்திருக்கின்ற அருமையான அந்த ரட்சிப்பை சிந்தித்துப்பா. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணிப்பார்னு முதலாவது அதிகாரத்துல அவங்கள தைரியப்படுத்துறார். துன்பம் வர்ற நேரம் அதான் செய்யணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள்ல போய் அதை வாசிச்சு தியானம் பண்ணி எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை யோசிச்சு பார்க்கிற நேரம் படுகிற பாடுகள் எல்லாம் பெருசா தெரியா. ஒவ்வொரு நாளும் என் பாடு போயிடணும், துன்பம் போயிடணும், துன்பம் போயிடணும், ஆண்டவரே குடுன்னு கேட்டுட்டு இருந்தா என்ன ஆகுது? ஒரு நாள் போயிட்டா அடுத்த நாள் துன்பம் வராதா? வரத்தான் செய்யும். அப்ப என்ன செய்யறது? ஆகவே துன்பங்கள் இருக்கிற வரையும் இருந்துட்டு போகணும். இப்ப நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எப்படி வாழணுங்கிறத நம்ம கத்துக்கணும் வேதத்துல. அதுக்காகத்தான் எழுதுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி. ஏன் இதெல்லாம் எழுதுறேன், நீங்க வளர வேண்டியவர்களாக இருக்கு. ரட்சிப்பு அடைந்தாச்சு, அந்த அடைந்திருக்கின்ற ரட்சிப்பு நிலைத்திருக்கும்படியாக நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். பாதியில கோட்டை விட்டுட்டு ஓடுறவன் இல்லை. யோசிச்சுங்க, யோசிச்சு பார்க்கணும். பத்து வருஷத்துக்கு முந்தைய ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னா இந்த பத்து வருஷம் போச்சே, எங்க இருக்கிறேன், எந்த அளவு வளர்ந்துருக்கேன். பெங்களூர் வந்து டெக்னாலஜி கூடின ஒரு சிட்டி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஐடி இண்டஸ்ட்ரி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முந்தி சேர்ந்திருந்தா அந்த அஞ்சு வருஷம் போன பிறகு அப்படியே இருந்தீங்கன்னா உரைச்சி வெளியே அனுப்பிடுவான். பிரயோசனம் இல்லை. அந்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும், எவ்வளவோ மாறிட்டு இருக்கு, டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. அப்ப அந்த அஞ்சு வருஷத்துல வளர்ந்துருக்கிறது மட்டுமல்ல, இன்னும் அடுத்து வர அஞ்சு பத்து வருஷத்துக்கும் சிந்திக்கிறாங்க வளர்ந்துருக்கணும். அப்படித்தான் கம்பெனிஸுக்கு தேவை. ஏவரேஜ் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, புரியுங்களா? நம்மளும் கோவிச்சு கூடாது. என்னடா போக சொல்லிட்டானே, சம்பளத்தை குறைச்சிட்டானேன்னு கோபிச்சுக்க கூடாது. ஏன்னு சொன்னா அவன் கொடுக்கறதே நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து அவன் பணம் பண்றதுக்கான காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் பாக்குறது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான் முன்னேறுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, வளரும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. வளர்ச்சி இல்லாதவனுக்கு என்னமோ ஆபத்துன்னு அர்த்தம். கிறிஸ்தவன் வளருவான், அதற்கான காரியங்களை செய்வான். அப்படியே இருக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும். ஆகவேதான் நீங்க வளரும்படியாக நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. வளராம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது அல்ல, ஆண்டவருக்கும் அது மகிமை கொடுப்பது அல்ல. சில பேருக்கு என்னத்துல, நம்ம நாடு பூரா சில பேருக்குன்னா எல்லாருக்கும் தான் வளர்ச்சி எதுல இருக்குது, சாப்பாட்டுல வளர்ச்சி இருக்குது, புதுசு புதுசா கண்டுபிடிச்சிடமா இல்லையா? நேற்று பாஸ்டர் முரளி ஒரு கொடுத்து இதை இட்லினார், அவர் சொல்றாருன்னு நம்ப வேண்டியிருக்கு. ஆனா எனக்கு இட்லி மாதிரியே தெரியல, நான் பார்த்த ஒரே ஒரு டைப் இட்லி தான். பிரதான் சொன்னார் இங்க ஊர்ல செய்யறது இப்ப வித்தியாசமா செய்யறாங்க, இப்ப அதை புதுசா கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? அதுல நல்லா நம்ம யாருக்குமே குறை வைக்கிறது இல்லையே, குறைய வைக்க மாட்டோம். வேற என்னத்துல வளர்ந்துருக்கிறோம், எல்லாம் வயசு வந்தா கல்யாணம் பண்ணிடு, பண்ணலன்னு சொன்னா போச்சு, நாடே ஒத்துக்காரு, பண்ணிட்டா பிள்ளைகள் அதுல வளர்ந்துருக்கிறோம். சம்பாத்தியம் வளருது. கிறிஸ்தவம் என்னாச்சு? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னாச்சு? வளர்ச்சி என்னென்னமோ காரியத்துல வளர்ச்சி தேவைங்கிறதெல்லாம் நம்ம நம்புகிறோம். அப்படியே வளராம இருந்தா நம்ம நாடு ஒத்துக்காது, சமுதாயம் ஒத்துக்காது, வீடு ஒத்துக்காதுன்னு தெரியுது. ஆனா வளர வேண்டிய ஒரு வாழ்க்கை, அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகமோ மனுஷனோ கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து, வளர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்ம வளராம இருந்தா நம்ம எப்படி கிறிஸ்தவம் சொல்லிக்க முடியும்? முடியுமா? முடியாது. கிறிஸ்தவங்கிறது பெருசா பேர் வச்சுக்கிறது இல்லைங்க. ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க ஞான ஸ்நானம் எடுத்தா கிறிஸ்தவன், அப்பா எடுத்துட்டேன் நீ அப்படியே ஒண்ணுமே கவலை இல்லை சுத்த போய். ஞான ஸ்நானம் ஒண்ணுமே பண்றது இல்லை. தண்ணியில போற முன்னுக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க தண்ணியில இருந்து வெளியேற்ற பிறகு. புரியுதா? ஞான ஸ்நானம் எடுத்தவங்களை கேட்டு பாருங்க. ஐயா நீங்க அவங்க உங்களை தண்ணியில போட்டு எடுத்தாங்களே, அதுக்கு முந்தி இருந்ததுக்கு இப்போ ஏதாவது மாற்றம் இருக்குதா? தண்ணியும் மாறல, நானும் மாறல, ஒன்னும் நடக்காது. அதனால சும்மா நம்ப கூடாது. மாற்றம் ஏற்படுறது எங்க? இருதயத்துல. ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முந்தி அவன் பாவியாக இருந்து ரட்சிப்பு அடைந்திருந்தால், நித்திய ஜீவனை ஆண்டவரிடத்துல பெற்றுக் கொண்டிருந்தால் மாற்றம் அப்பவே நடந்துருச்சு. ஞான ஸ்நானத்துக்கு முந்தி மாற்றம் நடக்கணும். ஞான ஸ்நானத்தினால மாற்றங்களும் ஏற்படாது. அதை எடுக்கிறதுக்கு பிறகு ஏற்படுகின்ற, எடுத்ததற்கு முன்பு ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை வெளியே சொல்றதுதான் ஞான ஸ்நானம். என் வாழ்க்கையில மாற்றம் நடந்திருக்கிறது, ஆண்டவர் என்னோடு பேசி என் இருதயத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். நான் இப்ப பழைய மனிதன் அல்ல, என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, என்னுடைய பாவங்கள் போக்கப்பட்டிருக்கிறது, இப்ப நான் இயேசுவினுடைய பிள்ளை, உலகத்தான் அல்ல, அப்படி சொல்றது தான் ஞான ஸ்நானம். இந்த சடங்காகிய அந்த ஞான ஸ்நானத்தை அதுக்கு நான் கட்டளை, அந்த காண்டவருடைய கட்டளைக்கு நான் உடன்படுகிற பொழுது, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது இதெல்லாம் சொல்றேன். நான் இப்போ ஒரு புதிய மனுஷன். எப்படி தண்ணியில போய் வெளியே வருகிற பொழுது நான் அங்க தண்ணி என்ன செஞ்சிருக்குது? ஒன்னும் செய்யல. ஆனா ஒரு அறிக்கை இடுகிறது, முன்பு பாவியாக இருந்தேன், என்னுடைய பாவங்கள் தண்ணீர் என்னை கழுவுவது போல ஆண்டவர் என்னை கழுவி எடுத்திருக்கிறார். இப்பொழுது புதிய மனிதனாக, உயிர்ப்பிக்கப்பட்டவனாக மாறி இருக்கிறேன் ஆண்டவராங்கிறத அறிவிக்கிறது தான் ஞானஸ்நானம். புரியுங்களா? அதுதான் ஞானஸ்நானம். அப்படி நம்ம மாறி இருக்கிறத அந்த வாழ்க்கை தொடர்ந்து வளர்ச்சி உள்ள வாழ்க்கை, வளர வேண்டிய வாழ்க்கை, வளருகிற வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வளரும்படியாக, நீங்கள் வளரும்படியாக. வளர்றீங்களா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் யோசிச்சு பார்க்க. பொண்ணுல தான் நமக்கு வளர்ச்சி வராது. ஒரு காலத்துக்கு பிறகு உயரமா போக முடியுமா? முடியாது. யாரும் குறையறதும் இல்லை, அவ்வளவுதான். சின்ன பிள்ளைங்க தான் வளர்ந்து வந்து வளரணும், அதுக்கு பிறகு போக முடியாது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை வளருவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாம் யோசிச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய தொல்லை, பெரியவனா இருந்துட்டா பெரியவனா வயசு வந்துட்டா அப்புறம் ஒண்ணுமே தேவையில்லைன்னு நினைச்சிடறோம். வயசானவங்கெல்லாம் கேளுங்க கவனமா, சாகுற வரையும் வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி இல்லையோ ஆபத்து. வளரணும் சாகுற கடைசி நிமிஷம் வரையும். எத்தனை வயசா இருந்தாலும் கூட ஆண்டவர் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். கிருபையிலும் ஞானத்திலும் பரிசுத்தத்திலும் நாம் வளருவதுதான் அவருக்கு ஆசையா இருக்கு.
அந்த வளர்ச்சியை அவர் பார்க்க விரும்புகிறார். அந்த வளர்ச்சி ஏற்படுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராம தேங்கி போயிருந்து வேற காரியத்துல வளர்வதால எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறவர்களை கொண்ட அங்கத்துவம் தான் சிறப்பான அங்கத்துவம். இந்த சபையில அங்கத்தவர்களாக இருக்கிறவர்களுக்கும் சொல்லிடுறேன், உங்க அங்கத்தவர்களாக நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்க அதிகரிக்கிறது முதலாவது பெரிய பொறுப்பு. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஏன் நீங்க வளருகிற பொழுதுதான் சபை வளருகிறது, ஆத்மீகத்தை வளருகிறது. நாம் விருத்தி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஆத்ம விருத்தி அடைய வேண்டியதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் மூலமாக. வளர்ச்சி இருக்கா? யோசிச்சு பாருங்க, எங்கெங்க வளர்றது? வளர ஆசையா தான் இருக்குது, ஆனா காலையில இருந்து வரையும் வேலையை கொடுத்துறான். எக்ஸ்கியூஸ் இல்லையா? எக்ஸ்கியூஸ் வந்துருதா இல்லையா? அது டன் கணக்குல, சாக்கு கணக்குல கொடுத்துருவோம். யாருக்கு கொடுக்கிறோங்கிறத கூட யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் கேட்டுக்கு வர அவரு, காலம் நேரம் வேலையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்குது. அவன் நம்ம கட்டுப்பா பிடிச்சு பிரசன்ல போடுற மாதிரியே வேலை செய்ய வைக்கிறான். அந்த வேலை பிடிக்காட்டி இன்னொரு வேலை எடுத்துக்கலாமே. அவன் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆத்ம விருத்தியையும் பாதிக்காத அளவுக்கு வேலையை எடுக்கணும். வேலை வேலை அதுலயே அலைஞ்சிக்கிட்டு இருந்து பணம் தான் பெருசா இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் ஆண்டவருக்கு பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது ஆண்டவர் நம்ம நம்பலன்னு அர்த்தம். எவ்வளவு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆண்டவர் நம்பல, ஏன் பணத்தை கொடுக்கறதே அவர் தான், வேலையை கொடுக்கறதே அவர் தான், அவர்ல நம்பிக்கை நமக்கு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம உலகத்தான மாறிடுறோம், உலகம் பணம் சேர்க்கிற மாதிரி சேர்க்க பார்த்துருந்தோம், உலகம் கால நேரம் தெரியாம வேலை செய்யற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடறோம். அப்ப இந்த வம்பெல்லாம் நம்ம தான் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்தமா இருக்கிறோம், மற்றவங்களுக்கு பிரகாசமா சேவை செய்ய முடியல, ஐக்கியத்துல வர முடியலன்னு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிற வினைதான் அதெல்லாம். அது நம்ம பொறுப்பு. நம்ம வாழ்க்கை சூழல்களை நம்ம மாற்றி அமைத்து கர்த்தருக்கு சுவாசம் உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வளர்றீங்களா? ஆண்டவர் கணக்கு கேட்பார், எல்லாரையும் கேட்பார், தப்பவே முடியாது, கணக்கு கேட்பார். வேதத்துல ஒன்று சொல்லியிருக்க, யாருக்கு கூட கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லா கேட்டுங்க மெம்பர்ஸ், இந்த சபையில ஆண்டவர் உங்களுக்கு கிருப பாராட்டி ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், கட்டடத்தை கூட கொடுத்திருக்கிறார், கூட எதிர்பார்க்கிறார். கூட கொடுத்திருக்கிறதுனால கூட எதிர்பார்க்கிறார். இனிமே அப்படியே இருக்க முடியாது. ஏன்? அந்த ஆண்டவர் அள்ளி கொடுத்திருக்கிற பொழுது நாம என்ன செய்யணும்? இன்னும் கூட விசுவாசத்துல பெருகணும். அவருக்கு இன்னும் அதிகமாக மகிமைப்படும்படியாக எங்களுடைய வாழ்க்கை மாறணும், இருதயம் மாறணும், நம்முடைய செய்கின்ற செயல்கள் மாறணும். யோசிக்கிறீங்களா? அதான் நினைக்காதீங்க கட்டணம் வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சுன்னு. இதை மெயின்டைன் பண்ணணும் தெரியுமா? அது ஒரு பெரிய வேலை. யார் பண்ண போறது? அவரே பார்த்துக்குவாரா? என்ன மனுஷங்க தானே இது கட்டினது, நாம பார்க்கணும். உங்க மெம்பர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை மெயின்டைன் பண்றது. வெள்ள சோறு வெள்ள சோறா இருக்கணும். சின்ன பிள்ளைங்களே போய் கிரிக்கிறாய். எங்க சர்ச்சில் அது ஒன்று சொல்லியிருக்கேன், எல்லாம் அழகா செஞ்சாச்சு. எங்கேயாவது செவர்ல கிறுக்கியோ ஒரு டேமேஜோ இருந்துச்சுன்னா தப்ப முடியாது. ஏன்னா கொடுக்கறத பாதுகாக்க வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பு. நம்ம மெயின்டைன் பண்ணாட்டி செலவு வருமா இல்லையா? அதுக்கு யார் பணம் கொடுக்குறது? ஆகவே நம்ம என்ன செய்கிறோம்? இதை பொறுப்பா பார்த்துக்கணும். கர்த்தருடைய மகிமைக்காக அது இன்னும் அதிக காலத்துக்கு இருக்கும்படியாக நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் பொறுப்பு. உங்களுக்கு பெரிய பொறுப்பு உங்க முன்னுக்கு இருக்கு. ஆக அதிகமான பொறுப்பு என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது. வளர்றதுக்கு பயிர்கள் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எப்படி வளர்றது? ரெண்டு காரியம் ரொம்ப ரெண்டு இருக்கு. ஆனா அந்த ரெண்டே பெருசு தான். நெகட்டிவா தள்ளி வைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. இதான் முதலாவது வளர்றது. ஒரு செடிய நட்டுட்டா, விதைய போட்டுட்டா, என்ன செய்யறான்? விதை போடுறவன் முதல்ல நிலத்தை பண்படுத்தி தேவையில்லாததெல்லாம் இல்லாம நல்ல மண்ணா இருக்கிறத பார்த்து தான் விதைய போடுவான். ஏன்னா அந்த விதை வளர்றதுக்கான மண்ணா அது இருக்கும். போட்டு தண்ணி ஊற்றுவான், பிறகு என்ன, கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது வளரும். சில நேரம் அது வளர்ற நேரம் ஏற்கனவே அந்த பதம்படுத்தப்பட்ட ஒரு மண்ணா இருந்த பொழுதும் எப்படியோ களைகள் வந்துடும். அப்ப அந்த களைகளையும் விட்டா வளர்றதுக்கு, அந்த இளம் செடி ஒழுங்கா வளர்றதுக்கு அது ஆபத்தா போயிடும். ஆகவே களைகளை என்ன செய்யணும்? பிடுங்கணும். அந்த களைகளை பிடுங்கினாதான் இந்த செடி வந்து ஆரம்ப காலத்திலேயே நல்ல செழிப்பா வளர்ந்து ஒரு காலத்துல மரமா உறுதியா இருக்கக்கூடிய நிலைக்கு வரும். இப்ப இதெல்லாம் நம்ம சாதாரணமாவே செய்வோம். களைகள் இருக்கிற பொழுது செடி வளர முடியாது. முடியுமா? முடியாது. செடி வளர முடியுமா? முடியாது. எங்க அப்பாவுக்கு கரும்பு தோட்டம் இருந்துச்சு, தெரியலையா? கரும்பு நம்ம இங்கதான் எல்லாம் மெஷின் வச்சு கொடுக்குறாங்களே ஜூஸ், கரும்பு ஜூஸ். அப்ப கரும்பு தோட்டம் இருந்துச்சு. அப்ப நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்ஸ் செய்ய, சில நேரம் ட்வைஸ் செய்ய ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அந்த ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முந்தைய அறுவடை செய்வதற்கு முன்பாக அந்த கரும்போடு சேர்ந்து என்ன செய்யும்? நிறைய களைகள் வந்துடும். ஆகவே அந்த களைகள் பிடுங்கிறதுக்காக ஒரு வருஷத்துல மூணு தடவையாவது வேலை செய்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அது கிளீனா இருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப அவசியம். அப்பதான் கரும்பு நல்லா செழிப்பா வளரும், அறுவடை காலத்துல பலனும் கொடுக்கும். அது ரொம்ப வீடிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது ரொம்ப அவசியம். அது உலகத்திலேயே பார்க்கலாம், எது செஞ்சாலும் அது செய்யாம எதுவுமே வளராது. நம்ம பிளான்ட் பண்ணி நட்டு அது செழிப்பா வளரணும்னு சொன்னா களை பிடுங்கியே ஆகும். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் களை பிடுங்கணும். உண்மைதான், ரட்சிப்பு அடைந்த நித்திய ஜீவனை அடைகிற பொழுது நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. ஆனா பாவம் போய்விடவில்லை, மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. ஆனா பாவம் போய்விடவில்லை. உள்ளிருக்கும் பாவம்னு ரோமர் 7வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், நான் எனக்குள் இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன், கர்த்தருடைய கட்டளைகள் எனக்கு நேசம் இருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகள் அன்றாடம் செய்வதற்கு எனக்கு ஆர்வம் துடிப்பு இருக்கிறது, வெறுப்பம் இருக்குது, அது செய்கிறேன். இருந்தாலும் இன்னொன்று என்னை செய்ய விடாமல் தடுக்க பார்க்கிறது. அதாவது பார்க்கிறார் உள்ளிருக்கும் பாவம். இந்த உள்ளிருக்கும் பாவத்துக்கு இயேசு மரண அடி கொடுத்துட்டார் நம்ம ரட்சிப்பு அடைந்த பொழுது. ஆனால் அது இன்னும் இருக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. அது தொல்லை கொடுக்கும், அப்ப அப்ப தலை தூக்க பார்க்கும். சோதனைகள் வருகிற பொழுது நாம் அது விழுந்து விட நம்ம முயற்சி செய்ய பார்க்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கடைசி வரையும் அதோட போராட்டம் இருக்கு. வெற்றி நமக்கு தான், ஆனா போராட வேண்டியவர்கள் நான், நாம தான் போராடு. தலை தூக்குற போடுதல் என்ன செய்யணும்? அதை அடக்கி வைக்கணும். அவனுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் வேத சொல்லுகிற, உன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே, உன் மாம்ச இச்சைகளிலிருந்து விலகி ஓடு. அப்ப நான் வளர்றதுக்கு களை பிடுங்குற வேலையை, ஆத்மீக களை பிடுங்குதலில் நம்ம ஒவ்வொருவரும் ஈடுபடணும். பாருங்க, முதலாவது வசனத்துல, இரண்டாவது வசனத்துல சொல்ற, இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா? பார்த்திருக்கிறீங்க. என்ன செய்யணும்? சகல துர்க்குணத்தையும், துர்க்குணத்துல இருந்து மன்னிப்பு கிடைச்சிருச்சே ஆண்டவர் சுவாசித்த பொழுது அப்படின்னு நினைப்பீங்க. மன்னிப்பு கிடைச்சிருக்கு ஆண்டவர், அந்த பழைய பாவங்களை திரும்பி பார்ப்பதில்லை, அவற்றை வைத்து நம்ம குத்தி குத்தி காட்டுறதில்லை, அதெல்லாம் செய்ய மாட்டார், மன்னித்து விடுகிறார். அவருடைய திரு ரத்தத்தினால் நாம் கழுவி எடுக்கப்பட்டிருக்கிறோம், மன்னிப்பு முழுமையா கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் எல்லாம் மன்னிப்பு கிடைத்திருந்த பொழுதும் நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி சகல துர்க்குணத்தைக்கும் நம்ம விலகி நிற்கணும். ஏ அந்த துர்க்குணத்துல விழுந்து விடும்படியாக நமக்கு சோதனைகள் வரலாம். பலவீனமான நம்முடைய மாம்சத்துல இருந்து நமக்கு உள்ளிருக்கும் பாவம் தவறான வழியில் போய்விட நம்ம அழைக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் பிள்ளைகளாக அதற்கு எதிராக போராடி அதற்கு அடக்கி வைக்கணும். ஒரு கிறிஸ்தவ மட்டும்தான் அவன் அதை செய்ய முடியும். அப்ப சகல துர்க்குணத்தையும் சகலன்னு சொன்னா சின்னது பெருசு அதெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் என்ன புதுசா ஏதாவது பண்ணிட்டுனா பண்ண தேவையில்லை, சின்னதா பண்ணாலே போதும். தப்பு அப்படின்னா தப்புதான். நேற்று ஒரு உதாரணம் சொல்றேன். நேற்று வந்து நான் இருக்கிற ஹோட்டல்ல மூணு நாளா தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்? என்ன ஷர்ட்டு அதெல்லாம் கொடுக்கறத நீங்க கழுவி காய போட்டு கொண்டாந்தா போதும், அயன் பண்ணிடாதீங்க, ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அயன் பண்ணிடாதீங்கன்னு மொத நாள் சொன்னேன். அயன் பண்ணி கொண்டாந்தான். ரெண்டாவது நாளும் கூப்பிட்டு தெளிவா எவ்வளவு சிம்பிளா சொல்லாமோ, வாஷ் ட்ரை நோ ப்ரெஸ்ஸிங் சொல்லிட்டேன். ரெண்டாவது நாளும் ப்ரெஸ் பண்ணியே கொண்டாந்துச்சுட்டேன். இப்ப மூணாவது நாளும் சொன்னேன் அதே மாதிரி. மூணாவது நாளும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொண்டாந்து என்ன செய்யறது? கோபம் வந்துருச்சு. ஆனாலும் அமைதியா சொன்னேன், திஸ் இஸ் ராங். நான் சொன்னா இல்லையா? மூணாவது நாள் சொல்லி நீ கேட்கல. என்ன செய்ய நம்ம ஊர்லயே எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸே வேணாம். இதுக்கு நான் பணம் கொடுக்க போறது அல்ல. டீச்சர் லெசன் செஞ்சிருக்க கூடாது. இருந்தாலும் அது அவன் போயிட்டாங்க. நான் சொல்லி அனுப்பின பிறகு எனக்கு மனசு கேட்கல. சொல்லி இருக்கலாம் கொஞ்சம், என்ன நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நம்ம ஆவியானவர் குத்துவாரா இல்லையா? பிறகு கீழே இறங்கி போற நேரம் மேனேஜரை கூப்பிட்டு இப்படி அவங்களுக்கு சொன்னேன், அவங்க செஞ்சது தப்பு. இருந்தாலும் கூட நான் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்க கூடாது. ஸோ தயவு செய்து மன்னிச்சிருங்க, அவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார், நீங்க சொல்றது ரைட் இருக்கு. இங்க பாருப்பா, ரைட் இருக்கோ இல்லையா எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இன்னும் கூட மெல்ல அவங்களோட பேசிடலாம். ஆகவே ஏன் மனசு கேட்கல? அது ஏன் சார்பா அவங்களுக்கு நீ என்ன செஞ்சது? நான் மன்னிக்க சொல்லி சொன்னேன்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, ரைட் இருக்குதான், நான் தப்பே இல்லை. இவ்வளவு சொல்லியும் கேட்கலையே, என்ன அப்படியே விட்டுருந்தோம்னா அஞ்சு நாளும் அயன் பண்ணி சகலவிதமான துர்க்குணத்தையும் எல்லாத்தையும் சகலம்னு போட்டிருக்கா இல்லையா? பொருள் தெரியுதா? ஒன்னு விடாம எவ்ரி பேட் குவாலிட்டிஸ், எல்லா விதமான துர்க்குணம், நற்குணம் துர்க்குணம்னு இருக்குது தமிழ்ல, சொல்லியிருக்கா இல்லையா? சகல விதமானது சொல்லக்கூடாது. என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஆண்டவர் சின்னதா பண்ணாலும் பார்த்துட்டு தான் இருக்க. எவ்வளத்தை சாடையே இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், ஏ நீ மறுபிறப்பு அடைந்திருக்கிறாய், மறுரூபமாகி இருக்கிறாய், உன்னை புதுப்பிக்கப்பட்டவனாக இருக்கிறாய், பழைய மனிதன் அல்ல புதிய மனிதன். இதெல்லாம் சொல்லுதான் இல்லையா? வேதம் அப்படி சொல்லுது. அந்த அளவுக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதற்காக பரிசுத்தாவியானவரை அடைந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்வதற்கு, எந்த அளவுக்கு வளர்றதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு நம்ம கையில இருக்குது. ஆவிக்குரிய காரியங்கள்ல அவர் குறைவைக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய மனிதர்களாக ஆக்கி இருக்கிறார். பாவத்தை நம்ம அடித்து நொறுக்கலாம், பாவத்தை வெல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், பாவத்துக்கு விலகி துர்க்குணங்களுக்கெல்லாம் விலகி இருக்கக்கூடிய இருதயத்தை அடைந்திருக்கிறோம். அதுதாங்க கிறிஸ்தவம். ஆனா அது வளரணும், இந்த காரியங்கள் செய்யாம அது வளராது. சகல துர்க்குணத்தையும், துர்க்குணம் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருந்து விலகி நிற்கும். அவ்வளவுக்கு மனுஷனின் இருதயத்தில் இடம் கொடுக்காம அவ்வளவுக்கு விலகி நிக்கணும். வளர முடியாது, கலப்படுங்காட்டி. பிடுங்க வேண்டிய கலைகள் இருக்கிறதா யோசிச்சு பாரு. கலப்புடுங்காட்டி வளர முடியாது, செடி வளரா. செடி செழிப்பா வளரணும்னா கலப்புடுங்கணும். எங்க தோட்டத்திலயும் சில மரங்கள் இருக்கு, அது வளர்ற ஸ்பீடுக்கு கலைகளும் வளர்ந்துடும். உடனே போய் அது இந்த கலைகள் எல்லாம் பிடுங்கி 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 எடுத்துடணும். செடியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது வளர்றதுக்காக அந்த மண்ணில் தனியும் நல்லா வரலாம், உரமும் போடலாம். ஆகவே களை பிடுங்கணும். சகல துர்க்குணத்தையும், எந்த துர்க்குணத்துக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. புரியுங்களா? உங்க ஊர்ல கஷ்டம் தான், எங்க ஊர் மாதிரி இல்லை. பிளாக் ஒயிட் அப்படின்னு சொன்னா பிளாக்னா பிளாக், ஒயிட்னா ஒயிட். ஆனா இங்க வந்தா ஒயிட்டுக்கே ஒரு 25 டெபினிஷன் கொடுப்பாங்க, பிளாக்குக்கு இன்னும் 25 டெபினிஷன் இருக்கும். எதுவுமே ஒழுங்கு இல்லையே, உண்மையா இல்லையா சார்? உண்மையே இல்லை. அப்படியான உலகத்துல வாழ வேண்டி இருக்குது. ஆனா அப்படியான மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் பேதுரு எழுதுகிறார். புரஜாதியார் மத்தியில, புரஜாதியார் எண்ணங்களுக்கு மத்தியில, அவருடைய துன்புறுத்தல்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அப்பவும் கூட களை பிடுகின்ற வேலை நமக்கு வேணும். களை பிடுங்கணும். ஏன்னா என்னென்ன கலைகள் இருக்கிறதோ அதை எல்லாம் அகற்றி வைக்கணும். யார், உங்களுக்கு தான் ஆபத்து, நீங்க வளர முடியாது. உங்க வாழ்க்கையில கலைகளாக இருக்கின்ற அந்த துர்க்குணங்கள் தொடர்ந்தா அழியிறது நீங்க தான் முதல்ல, அதுக்கு பிறகுதான் உங்களை சுத்தி இருக்கிறாங்க. உங்க குடும்பத்துக்கும் நன்மை இல்லை. களை பிடுங்க வேண்டும் சகல துர்க்குணத்தை. பாத்தீங்களா, மொத்தமா சொல்லிட்டாரு. எப்படி துர்க்குணத்துக்கு எல்லாம் பட்டியல் போட முடியும்? துர்க்குணம்னு உடனே நமக்கு இருதயம் சொல்லும் தெரியுமா? ஆவிக்குரிய மனுஷனுடைய இருதயம் சொல்லும். அதனாலதான் எனக்கு பட்டுச்சு. அவங்களுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ இல்லையே, நான் மன்னிப்பு கேட்க, இன்னும் கூட கொஞ்சம் மெதுவா பேசி இருந்திருக்கலாம். ஆவிக்குரியவருக்கு அவர் துக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்னதை செஞ்சாலும் நம்ம துக்கப்படுகிறோம். ஏன்? நமக்குள் இருக்கின்ற ஆவியானவர் துக்கப்படுவதாலதான் நம்ம துக்கப்படுகிறோம். அதனாலதான் ஆவியை துக்கப்படுத்தாதேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இப்ப ஆவி இல்லாம இருந்திருந்தா அந்த துக்கம் வருமா? இல்ல, குடுத்தது பத்தாது. அவனை தேடி பிடிச்சி இன்னும் கூட 4 மடங்கு திட்டி இருக்கணும், வருமா இல்லையா? அவனை திட்டின பத்தான மேனேஜர்ஸ திட்டி இருக்கணும். எவ்வளவு என் மனசு சந்தோஷமா இருக்குமோ அதுதானே பார்ப்போம். ஆனா ஆவிக்குரிய ஆவியானவர் இருக்கிற பொழுது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆவிய துக்கப்படுத்த கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கலைகளை பிடுங்க. கலைகள் இருக்கிறவரையும் என்ன செய்கிறோம்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அவரை நாம விசுவாசியாக இருந்தா நாமும் சந்தோஷமா இருக்க முடியாது. சந்தோஷமா ஆராதனை செய்ய முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கும் தெரியும் நம்ம இருதயம், நமக்கும் தெரிகிறது. சகல துர்க்குணங்களையும் ஒன்று விடாம, அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் தள்ளி 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 போட, அப்பதான் ஆவியின் சந்தோஷம் வரும். ஆவியின் சந்தோஷம் சும்மா ட்ரம் அடிச்சு வருமா? ரொம்ப சேர்ச்சஸ்ல அதான் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கலைகள் எல்லாம் வளர்த்து விட்டுட்டு அந்த ஆவியின் சந்தோஷமே இருதயத்திலயோ வாழ்க்கையிலயோ இல்லை. ஆகவே சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு என்ன செய்யறது? ட்ரம் அடிக்கிறது, கிட்டாரை போடுறது. அப்ப என்ன செய்யணும்? தன்னை ஏமாத்திக்கிறான், ஆண்டவரை ஏமாத்த பார்க்கலாம். கிட்டாரும் தேவையில்ல, ட்ரம்மும் தேவையில்ல, ஆவியின் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துர்க்குணக்களை விலகினில் இதெல்லாம் எடுத்தாலே போயிடும். அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற பொழுதே ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வரும். சகல துர்க்குணங்களையும், அதுலதான் நம்ம முன்னுக்கு நிக்கணும். சகல துர்க்குணங்களையும் ஒவ்வொன்றுக்கும் விலகி நிற்பதற்கு. அதோட நிப்பாட்டிலேயே இன்னும் சொல்றார், சகலவித கபடத்தையும். கபடம்னா என்னது? யாருக்கு தெரியும் கபடம்? கர்நாடகாவில் வந்து தமிழ்ல கூட்டம், இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? கபடம்னா தமிழ்ல சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாய்மாலம் தெரிஞ்சிருக்காது தெரியுமா? மாய்மாலம் பண்ணுவாங்கன்னு சொல்லியா? ஏமாத்துக்காரன், நடிப்பு எவ்வளவோ இருக்குல்ல, நிறைய நடிக்கிறது, மாய்மாலம் பண்றது, ஏமாத்துறது, இந்த விதமான சகலவித கபடத்தையும் அதுலயும் பாருங்க. கபடத்திலேயே பழசு இருக்கான். இதுக்கே டிகிரி எடுக்கணும் போல இருக்கே. மாய்மாலம் பண்றதுலயே நிறைய இருக்குது, தெரியாம பேதர் எழுதலையே. அப்ப இந்த மாய்மாலம் எல்லாம் எல்லா விதமான மாய்மாலத்தையும் அப்படின்னா என்னது உண்மையாயிருங்குது. பேதர் என்ன சொல்லுகிறார், நீ உண்மையாக இரு, நீ சிந்திப்பது உண்மையாக சிந்தி, உன்னுடைய சிந்தனையிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் இருதயம் கொடுக்குது இல்லையா, அந்த இருதயம் உண்மையா இருக்கணும், உன் சிந்தனை உண்மையா இருக்கணும், உன்னுடைய வார்த்தைகள் உண்மையா இருக்கணும். நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் இருந்தா போச்சே, சொல்லுவாங்களா இல்லையா, இப்படிலாம் இருக்க முடியாது பாஸ்டர். வந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பான், நீங்களா ஊழியமே நடத்த முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. இங்க எப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா இங்க சர்ச் நடத்த முடியாது, ஊழியம் நடத்த முடியாது. அப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிற, கேட்கணுமா இல்லையா, மாய்மாலம் ஏசு பேரை வச்சு மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நீ பரவாயில்ல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீ மாய்மாலக்காரனா இருக்க கூடாது. மாய்மாலம் பண்ணனா ஆண்டவர் அங்க இல்லைன்னு அர்த்தம், நடிக்கவே கூடாது. ஓமானுக்கு போயிருந்தேன் ரீசண்டா, நம்ம ஊருக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு நான் எப்பவுமே சாப்பிடுறது கம்மி, அவங்கப்பா அவங்க தெரியாது, பாஸ்டர் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க ரொம்ப நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பக்கத்துல இருந்துட்டு, ஏங்க யார பாக்குறது, அப்பாட்ட பார்த்து சாப்பிடுறதா, இந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிறவங்களை பாக்குறேன், எங்கிட்டு வரும்னா அவங்க போட்டுடுறாங்க, இவங்களை கொஞ்சம் நிப்பாட்டு போட்டா இந்த பக்கத்துல இருந்து போட்டுறாங்க, கல்லாடி போயிட்டேன். இங்க வந்து நிக்குது சாப்பாடு, எப்படி எப்படி மூச்சு விட முடியல, தூங்கவும் முடியல, நீ பிரசங்கம் வேற பண்ணி காலையில இருந்து ஈவினிங் வேற பிரசங்கம் வேற, பிறகு ரெண்டாவது நாள் வந்து கெஞ்சி கூத்தாடி தயவு செய்து என்ன விடுறீங்களா, தயவு செய்து விடுங்க, ஏன்னா நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன், அதான் பட்னி எல்லாம் இருக்கிறது இல்ல, ரொம்ப கம்மியா சாப்பிடுறது, தயவு செய்து விடுங்கன்னு சொல்லி அது ரெண்டு நாள் ஆச்சு. அவங்களும் கேக்குற மாதிரி இல்ல, இது பிடிக்காம போச்சோ, அதையும் சப்பா செஞ்சிட்டேன், ஐயோ இல்ல நீங்க ஒண்டர்ஃபுல் நல்லா குக் பண்றீங்க, அருமையா டேஸ்டா இருக்கு, அது ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனையே இல்ல, ஆனா எனக்கு மனசும் கேட்கல, என்னடா என்ன யோசிச்சிருவாங்களோ நம்ம வீட்டு இருந்தாலும் ரெண்டு நாள் சொன்னேன் அவங்ககிட்ட, ஏன்னா ஏன் மாய்மாலம் பண்ணி நான் பாட்டுக்கு தின்னுட்டு கஷ்டப்பட முடியுமா, இவங்க போடுறாங்களே அவங்க சந்தோஷமா இருக்கணும்ட்டு ஒவ்வொரு நாளும் மூணு தடவை நாலு தடவை சாப்பிட்டா என்ன ஆகுறது சொல்லுங்க பாப்பா, அதுவும் நடிப்பா இல்லையா, நடிப்பா இல்லையா, இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் நடிக்க கூடாது, இவ்வளவுதான் சாப்பிடுறது, நீங்களே நான் பாருங்க எடுத்து எவ்வளவு சாப்பிடுறேன்ட்டு. அப்படியே ஒரு மூணு நாலு நாள் அங்க இருந்த பொழுதெல்லாம் ஒரு டிராமா, ஆனா உண்மையா நடக்கணும். வேதம் சொல்லுகிற சகல விதமான மாய்மாலத்தையும் இல்லாமலாக்கணும், பேசுகிற பேச்சு சுத்தமா இருக்கணும், மற்றவங்களோட குடும்பத்தோட சபையில இருக்கவங்களோட மாய்மாலம் பண்ணக்கூடாது, எல்லாம் நேர்மையா நீதியா நடக்கணும். ஏது களைப்பிடுங்குதல், இந்த ஆத்மீக களைப்பிடுங்குதல் இல்லாமல் ஆத்மீக வளர்ச்சி ஏற்படவே முடியாது. ஒவ்வொரு வருஷமும் சர்ச் மெம்பர்ஷிப் என்ன ஆத்மீகத்துல வளரும் எல்லாம் யோசிக்கிறாங்க, நம்பர்ஸ்ல தான் இருக்கிறவங்க வளரணும், இப்ப இருக்கிறவங்க வளராட்டி என்ன ஆகும் சொல்லுங்க, கொருங்கு சபை மாதிரி மாறிடும், அப்புறம் கலப்பிடுங்குதல் மெம்பர்ஷிப் மத்தியில வர வேண்டி இருக்கும், பாஸ்டர்ஸுக்கு தலைவலியா இல்லையா, மெம்பரா சேர்த்தவங்களே நீங்க மெம்பர்ஷிப்புக்கு இருக்கிற அறிகுறிகள் இல்லாம இருக்கிற பொழுது உங்களை சிச்ச செய்ய வேண்டி வரும், உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டி வரும், அதுலயும் மோசமான தண்டனை மெம்பர்ஷிப்ல இருந்து நீக்கி வைக்கிறது தேவையா, அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படாத இருப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கலைகளை எல்லாம் நாங்களே பிடுங்கி போட்டு ஆத்மீகத்துல வளர்கிற பொழுது அந்த சபம் மெம்பர்ஷிப் எப்படி இருக்கும், ஆத்மீக விருத்தி உள்ளதா இருக்கும், அப்ப புதுசா வர்றவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பா இருப்போமா இல்லையா, நம்ம பாதுகாப்பா இருக்கணும், அவங்க வர்றதுக்கும் அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்யணும், இப்படி எல்லாம் வாழணும்னு கேட்கணும், அவங்க களைப்பிடுங்குதல் அவசியம், சகல துர்க்குணத்தையும் சகல மாய்மாலங்களையும் அதுவோட நிப்பாட்டி இருந்தாலும் பரவாயில்லையே, போயதற்கு விடுறாருல்ல. ஏன் தெரியுமா, பேதர் வந்து ஒரு அருமையான பாஸ்டர், இயேசு கிட்ட வளர்ந்தவரா இல்லையா, தப்ப முடியுமா? லோக்கல் பாஸ்டர்ஸ் இல்லையா, தப்பிடலாம், அவங்க இருதயமே தெரியாதே, தெரியுமா? சரியா, ஆண்டவர்கிட்ட எப்படி தப்புறது? சிந்திக்கிறதுக்கு முந்தையே என்ன சிந்திக்க போறோம்னு தெரியும். நிக்கதேமோ பார்த்து சொல்றாரா இல்லையா, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏன்னா என்ன கேட்க போறான்னு அவருக்கு தெரியுது, எந்த நேரத்துக்கு வரப்போறான், என்ன கேட்க போறான், என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் தெரியும். அப்ப பேதுரு அங்கிருந்து அடிபட்டு வளர்ந்தவன், அதனால அவனுக்கு இருதயம் நல்லா தெரியும், தான் இருதயமும் நல்லா தெரியும், மற்ற மனிதர்களுடைய இருதயத்திலையும் அந்த பாடத்துல பாண்டித்யம் அடைஞ்சிருக்கிறான். அதனாலதான் அவர் விடல, சகல துர்க்குணத்தையும் தள்ளிவை, சகல விதமான மாய்மாலத்துக்கும் விலகினில், வஞ்சகங்களையும், வஞ்சகங்கள், வஞ்சகம் எவ்வளவு மோசம் தெரியுமா, பெரிய வஞ்சகம் பண்ணிட்டான்னு சொல்லுவோமா இல்லையா, துரோகம் பண்ணிட்டான், பிட்ரேயல், பிட்ரேயல் தான் மோசமானது. நல்லா நம்பி இருந்தவன் நம்ம காலவாரி விட்டா எப்படி இருக்கும், அதுதான் ரொம்பவும் மோசமானது இல்லையா, தள்ளாடி போயிடுவோம். நீயுமா சீசர் சொல்றான் இல்லையா, புரூட்டஸ், யூ டூ பக்கத்திலேயே இருந்து நண்பன் மாதிரியெல்லாம் இருந்து முதுகுல குத்தியே, இதான் வஞ்சகம். யாருக்கும் வஞ்சகம் செய்யக்கூடாது, யாருக்கும் வஞ்சகம் செய்கிற பொழுது ஆண்டவருக்கு செய்கிறோங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். மொத்த வஞ்சகம் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு, உண்மையுள்ள சகல விதமான வஞ்சகங்களையும், அது மனசுலையும் வரக்கூடாது, இருதயத்துல இடமே பிடிக்க கூடாது வஞ்சகம். இதெல்லாம் கலைகள், என்னன்னால கிறிஸ்தவே நினைச்சிட்டு இருந்தனே, நித்திய ஜீவன்லாம் அடைஞ்சிட்டனே, இதெல்லாம் நமக்கு எப்படி வரும், வரும். ஏன், உள்ளிருக்கும் பாவம், நம்ம இடம் கொடுத்தாதான், களப்பிடுங்கி 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 இடத்தை சுத்தமா வச்சிருந்தா அதெல்லாம் வர்றதுக்கு வழி இல்லை. ஆனா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன், பாவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவ உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவ மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன சுத்தமா இருப்பதற்கு, ஆண்டவருக்கு விசுவாசமாக இருப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, களைப்பிடுங்குதல், களைப்பிடுங்குதல் சகல விதமான வஞ்சகங்களில், பொறாமை, பொறாமை, ஜெலசி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், பொறாம, கிறிஸ்தவர்களுக்கு பொறாம வராதா, ஆண்டவரே உங்களை பக்கத்துல யார் நிக்கிறது, சொல்லி படிச்சு கொடுத்து அவங்க படிச்சிருக்கிறத பாரு, யார் பெருசு, யார் பக்கத்துல நிக்கிறது, வரும், உள்ளிருக்கும் பாவம் இருப்பதால் பொறாமை, பிரைட், பெருமை, பொறாமையோட கோடி ஜெலசி வர்றது காரணம் பெருமை, பெருமை, பெருமை இருக்கக்கூடாது. பெருமை வந்து ஒரு மனுஷன் விழுகிறதுக்கு முந்தி வர்றது தான் பெருமைன்னு சொல்லுவான், பெருமை இருக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஒரு கூட்டத்துல ஒரு கல்யாணம், அப்ப இந்த பாஸ்டரை கூப்பிட்டு இருந்தோம், எதுக்கு கூப்பிட்டு இருந்தோம், ஒரு ஜெபம் பண்றது, தெரிஞ்ச பாஸ்டர், கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, சாப்பிடாம போயிட்டார். அப்பதான் கல்யாணம்னா ரொம்ப பேர் இருப்பாங்களா இல்லையா, ஜெபம் எல்லாம் பண்ணாரு, சாப்பிடாம போயிட்டார். அப்ப ஒருத்தர் வந்து சொன்னாங்க, சாப்பிடாம போயிட்டு, சாப்பிடாம போயிட்டா, என்ன அப்படி, என்னன்னு பார்த்தா கடைசியில தான் தெரியுது, பாஸ்டர் சொல்றோம்னு கோச்சுக்காங்க, கொஞ்சம் அவருக்கு மன வருத்தம், என்ன மன வருத்தம், மேடையில் அவரை உட்கார விடாம அங்க உட்கார வச்சிட்டோம், எப்படி இருக்கு, மேடையில உட்கார விடாம அவரை முன்னுக்கு உட்கார்ந்து வச்சிட்டோம், நானே உட்கார்ந்து அங்கதான், ப்ரைட், பெருமை, பெருமை அவனையும் வாழ விடாது, சுத்தி இருக்கிறவங்களையும் வாழ விடாது, மோசமான ஒரு கொடுமையான டாக்ஸிக் சீட். ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ற பொழுது மூணு சேர்மன்ஸ் டாக்ஸிக் வீட், டாக்ஸிக் வீட்னா கலைகள்லையும் மோசமான கலைகள் கொஞ்சம் மோசம் இல்லாதுன்னு இருக்கா இல்லையா, சிலது ஆக ஆபத்தானது, விஷம், விஷ கலைகள்னு இருக்குது அந்த மாதிரி, இதெல்லாம் டாக்ஸிக் வீட். ஏன்னா இது ஆத்மீக விருத்தியை ஏற்படுத்த வழிவிடாது. நம்ம நம்ம பின்ன சின்ன பின்னமாக்கிடும். இதெல்லாம் அதனால பெருமை பொறாம ரெண்டு இருக்கக்கூடாது, ஜலசி இருக்கக்கூடாது. அடுத்த வளர்றானே அவனையே செய்ய விடுறாங்களே, நம்மளை கேட்காம விட்டாங்களே, வருதா இல்லையா? ஆவிக்குரிய என்ன செய்யணும்? இந்த எண்ணமெல்லாம் வர்ற நேரம் பிசாசு நம்மளை சும்மா விடுக்க விடவே மாட்டான் போல இருக்கேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஏன்னா அடுத்தவங்க இதயத்துல வரல, நம்ம இதயத்துல தான் வரும். அப்ப நம்ம அதை களை பிடுங்கணும். யார் மாதிரி இருக்கணும்? யோவான் ஸ்நானன் மாதிரி இருக்க பழகணும். முடியுமா? ஏன் யோவான் ஸ்நானன் மாதிரி? அவர் பெருகணும், நான் சிறுகணும். He must increase, I must decrease. கடைசி வரையும் அதான் சொல்லிருக்கேன். பகரமா இல்லையா? இதுலயும் வேற என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு பாதை ஏற்படுத்துவதற்காகவே அவன் பறக்க வேண்டி இருந்தது. அப்படின்னா அவன் வராம அவர் வர முடியாது. இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு எலியாவை போன்ற அவன் பாதை ஏற்படுத்தணும். He must prepare the way. அதுக்காக தெரிவு செய்யப்பட்ட பெருமையா இல்லையா? இருந்த பொழுதும் அதை அவன் பெருமையாக பார்க்காமல், There comes the Lamb of God. அங்கு வருகிறார் தேவ ஆட்டுக்குட்டி. நான் வந்து சிறுகணும், அவர் பெருகணும். என்னுடைய பணியின் மூலமாக நான் பெருக கூடாது, அவர் பெருகணும். இல்லையா? அதுவும் கேட்கிறாங்க சில பேர் போயிட்டு, எங்க மேசியான்னு சொன்னீங்க, அது யோவானா வேற யாருமா? ஆண்டவர் சொல்ற பதில் என்ன? பதில் சொல்ற, யோவான் சிறையில் இருக்க. என்ன இவ்வளவு அருமையான பதில்! மனிதர்களில் பிறந்த குழந்தைகள், பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பிறந்தவர்கள் கிடையாது. இங்க ஒண்ணு பாருங்க, யோவான் ஸ்நான மனுஷன், தெய்வீகமே இல்லை. அவன் சொல்றான் நான் பெருகக்கூடாது, அவர் பெருகணும், நான் பெருகணும். ஆனா இங்க தேவ மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பெருமை பாராட்டிக்கிட்டாலும் பண்ணிக்கலாமா இல்லையா? அவர் சொல்றார், யோவான் எவ்வளவு பெரியவன், மனிதர்களில் அவனை போல விசேஷமான இடத்துல பிறந்தவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்றார். ரெண்டு பேர்த்தையுமே பெருமை இல்லையே. ஆண்டவருடைய பணிகள்ல பெருமை தேவையா? யார் செய்யறது என்ன பெருசு? செய்யற காரியம்தான் பெருசு. அதெல்லாம் யோசிங்க, யார் செய்யறது இன்னும் பெருசு இல்ல, செய்யற காரியத்துல என்ன பேர் வருதுங்கிற பெருசு இல்ல, அந்த காரியம் பெருசு. ஏன்னா அது கர்த்தருடைய காரியம். அந்த காரியம் முன்னோக்கி போகிற பொழுது நம்ம சந்தோஷப்படணும். யார் செஞ்சாலும் பரவாயில்ல, அவருடைய காரியங்கள் விரத்தி அடையணும். பெருமை உள்ளவர்களா இருக்காதீங்க. எந்த வாழ்க்கையில எப்பவுமே பெருமைக்காரன் இருக்குன்னு ஒத்துக்கிட்டது இல்லை. பெருமை ரொம்ப மோசம். ஏன் தெரியுமா? அது கொலையும் செய்ய வச்சு. காயினும் ஆபேலும் பொறாம பெருமை, அது ரெண்டும் தான் காயினை என்ன செய்ய வைத்தது? ஆபேலை கொல்ல வைத்தது. கொலையும் செய்ய வச்சு. Pride, jealousy, horrible. ரொம்ப மோசம். ஆரம்பத்திலேயே அடியோடு அகற்றப்பட வேண்டியது இருதயத்தில். சில பாவங்கள் வந்து ஈஸியா போயிடாதுன்னு வேதம் சொல்லுதா இல்லையா? அதனாலதான் அதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப உபவாசம் செஞ்சு ஜெபம் பண்ணணும். ஏன்னா உபவாசம் பண்ணா அதிகமா ஆண்டவர் கேட்டுருவாருன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. அந்த உபவாசம் ஏன் பட்டதுன்னா, நம்ம இருதயத்தையும் பலவீனமான இந்த சரீரத்தையும் அடக்குவதற்காக செய்யறதுதான் உபவாசம். கட்டுப்படுத்துவதற்காக, கட்டுப்படுத்தி முயற்சி எடுத்து என்ன செய்யணும்? பெருமையை இல்லாம ஆக்கிறது இல்லைங்களா? பெருமை இடம் கொடுக்க கூடாது, எந்த விதத்திலையும் இடம் கொடுக்க கூடாது. பொறாமை, பெருமை, அடுத்து சகல விதமான புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இதுக்கே 10 சேமம் தேவை, எனக்கு இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். சகல விதமான புறங்கூறுதல், புறங்கூறுதல்னா என்ன தெரியுங்களா? கோல் சொல்றதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அடுத்தவரை பத்தி சில பேர் இருக்காங்க, நல்லா சொல்ற மாதிரி புறங்கூறுவாங்க, நல்லா சொல்ற மாதிரி புறங்கூறுறது. உண்மையிலே அது நல்லா சொல்லல, மோசமான. ஆண்டவர் என்ன சொல்ற? பேசாத மத்தவங்களை பத்தி.
பேசாது. முக்கியமா சபைக்கு உள்ள இருக்கிற சபையா இருக்க ஒருத்தருக்கு பேசக்கூடாது. அதான் புறம் கூறுவது. ஏன்னா இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? நம்ம இருதயத்துல இருந்துதான் வருது. இருதய திருக்குள்ளது வேதம் சொல்லுது, கேடானதும் திருக்குள்ளதுமான இருது. புறம் கூறக்கூடாது. பாஸ்டர் சில நேரம் பேசிக்க வேண்டியிருக்கும், சில காரியங்களை கான்பிடென்சியலா வச்சிருக்க வேண்டியிருக்கும், அது புறங்கூறுதல் இல்லை. சில நடவடிக்கைகள் எடுப்பதற்காக மனிதர்களுடைய நடவடிக்கைகளை ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுக்கணும், அது வேற. புறங்கூறுறது அவனை கெடுக்கிறதுக்காக, இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்றது. கொஞ்சம் லைட் ஆரம்பிச்சாலும் போதும், ரொம்ப மோசமானது அது. போய் புறங்கூறுதல் எல்லாம் பத்து கட்டளைகளை நேரடியாக தாக்குகின்ற கோரமான திஸ கலைகள். புறங்கூறுதல் பேசவே கூடாது. நல்லத பேசலாம், அது உண்மையா இருந்தாதான் பேசும். ஏன்னா நல்லத பேசுவோங்கிறதுக்காக இல்லாததை எடுத்து சொன்னா போய் அதுவும் போய் உள்ளது உள்ளபடி. புரியுங்களா? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, ஏ அது உங்க இருதயத்தில இருந்துதான் வருது. கிறிஸ்தவனாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற புதிய மனிதனாக இருக்கிற உங்களுடைய இருதயத்துல தான் இருந்து வருகிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் இதை யோசித்து சிந்தித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து இதை ஒழிக்க. Priority, responsibility, number one duty, கலை பிடுங்குதல். செய்றீங்களா? ஏன்னா இந்த கலை பிடுங்குதல செய்யாட்டி நீங்க ஆத்மீக விருத்தியை அடைவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்ந்து பெருகுவதற்கு செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை செய்ய முடியாம போயிடும். இதை செய்யாம அது செய்ய முடியாது. ஏன்னா கலைகள் வளர்ந்து போயிருக்கின்ற ஒரு நிலத்துல எந்த விதைய போட்டாலும் வளராது, என்ன தனியா ஊத்தினாலும் வளராது. அது கலைகள் எடுக்கப்படணும், பண்படுத்தப்படணும். அப்பதான் அதுல என்ன செய்யணும், அந்த விதை விதைத்து வளருவதற்கான காரியங்களை செய்யலாம், தனியையும் ஊத்தலாம், உரமும் போடலாம். அப்ப நம்ம முதல்ல இதெல்லாம் ஒழிக்கணும். அப்படி ஒழித்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு ரொம்ப முக்கியம் வளர்றதுக்கு செய்ய வேண்டியது பாருங்க என்ன செய்கிறார். மூணாவது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? ஐஷுவர், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, அதான் உங்க நல்லா தெரியுமே, பேபிஸ் புதுதா பிறந்திருக்கிற குழந்தை என்னதுக்கு ஆசைப்படும், அழுகும். ஏன் அழுகும்? அம்மா அம்மாருக்கெல்லாம் தெரியும், நம்ம முழிச்சுட்டு இருந்தாலும் அம்மா அம்மாருக்கெல்லாம் தெரியும். ஏன் அழுகுது? பசி, பால் கேக்குது. அதான் கேட்கும், சார் ஒன்னும் கேட்காது. டாய்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் வளர்ந்த பிறகு. சரிங்களா? ஆனா புதிதாய் பிறந்தது அதுக்கு தேவை நாட்டெல்லாம் காட்டி சைன் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கேட்கும். அந்த அந்த வயசுலயே தெரியுது பாருங்க, அது என்னமோ தெரியாது. மதருக்கும் சைல்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நம்ம கிட்ட விடல, புள்ள வளர்க்கறது மெயினா வைஃப் கிட்ட விட்டுருக்கிறார் ஆண்டவர். அவங்க தாய்ப்பால் கேட்கும். சரிங்களா? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாஞ்சியா இருங்க. ஆங்கிலத்துல அந்த வாஞ்சியா இருங்கன்னா லாங்கிங், லாங்கிங். அப்படிதான் அந்த பால் கொடுக்கற வரையும் அது இப்படி அம்மா பால் கொடுக்க போறாங்கன்னு சின்ன குழந்தைய பாருங்க, அது முகம் எல்லாம் உட்டம்பெல்லாம் ஆட தொடங்கியிருக்கு, ஒரு சிரிப்பும் வர தொடங்கியிருக்கு. லாங்கிங் ஃபார் த மில்க், ரொம்ப ஆசையா அதுக்காகவே வேற ஒன்னும் இது பண்ணாம இருக்கு. வேற ஏதாவது கவனத்தை திருப்ப பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருக்கு. அது ஆரம்பிச்சிருமா இல்லையா? அதுக்கு தேவை அதுதான். அது ஒரே நோக்கம், லாங்கிங், வாஞ்சியா இருக்கணும். என்னதுக்கு வாஞ்சியா இருக்கணும்? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால். இந்த ஞானப்பால்னு இங்கிலீஷ்லயோ கிரீக்லயோ இல்லை, இந்த நீங்க போட்டுக்கிட்டு தமிழ்ல ஞானப்பால்னு யோசிச்சுறாங்க. இந்த சமயத்துல ஞானப்பால் தான் இருக்குது, கிறிஸ்தவத்துல அப்படி இல்லை.
கலங்கமில்லாத பாலின் மேல், கலங்கமில்லாத பாலின் மேல் வாஞ்சியாயிருந்தார். இங்க நீங்க ஒரு அடிஷனலா ஒண்ணு போட்டிருக்கு, திருவசனம். உண்மையிலேயே அந்த திருவசனம் உங்களோட வார்த்தை இதுல இல்ல, ஆனா அதைத்தான் இது சொல்லுதுன்னு அதை போட்டிருக்காங்க. இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது இருக்காது. ஆனா எப்படி இருக்குது, இங்கிலீஷ் பைபிள்லயோ இல்ல மூல மொழியில, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த பாலின் மேல் வாஞ்சியா இருப்பது. குழந்தைக்கு குடிக்கிற பால் மேல வாஞ்சி இருக்கும், நமக்கு என்னத்துக்கு இந்த வயசுல பால் யோசிச்சிட கூடாது. நிக்கதேம் மறுபடியும் பிறக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்ன உடனே ரொம்ப அப்செட் ஆயிட்டானா இல்லையா, இத்தனை வயசுக்கு பிறகு எப்படிரா பிறக்கிறது, அந்த மாதிரி நினைச்சிட கூடாது. இப்ப மத்த இடங்கள்ல தான் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற பொழுது ஒன்னு கொரிந்தியர் மூணாவது அதிகாரத்துல இதே பால் என்ற வார்த்தை, ஒன்னு கொரிந்தியர் மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அந்த பால் என்ற வார்த்தை வேதத்தை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிற பால் சொல்ற, உனக்கெல்லாம் பாலை கொடுக்கற, நீ எல்லாம் வந்து ஊட்டச்சத்து உள்ள சாப்பிடு சாப்பிட இன்னும் ரெடியா இல்ல, அப்ப நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த வயசுலயும் உனக்கு பாலை தான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பவுல் ஒன்னு கொரிந்தியர் மூணு ரெண்டுல சொல்றார். ஏன் சொல்றார், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எங்கேயோ போயிருந்திருக்கணும், நீ எவ்வளவோ பெரிய டாக்டரின் எல்லாம் கேட்டு வளர்ந்திருக்கணும், ஆனா இன்னும் ஆரம்ப வயசுல உள்ளவனுக்கு சொல்ற மாதிரி பேசிக் டீச்சிங் தான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா, அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய இதுல வளர்றது இல்ல, வேத சத்தியத்துல அதிகமா வளர்றது இல்ல. நம்ம வளரணும், நமக்கு இப்போ 25 வருஷம் கிறிஸ்தவனா இருந்து வேத அறிவுல வளராம இருக்கிறது ரொம்ப ஆபத்து. வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே கற்றுக்கொள்வதற்காகவும் அதில் தேர்ச்சி அடையும்படியாக அது ரொம்ப தெரிஞ்சிருக்கிறது, ரொம்ப வளரணும். நாம தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா வேத அறிவு வளரல. ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல, அதை தொடர்ந்து படிக்கல, ஆராய்ந்து படிக்கல, அதிகமா பிரசங்களை கேட்டு சிந்திக்கல. வேதம் வந்து நம்ம தெரியாம இருந்தோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. நாம் வளரும்படியாக, எப்படி வளரும்படியாக, வேதத்தை ஆராய்ந்து கற்று அந்த சத்தியங்களை நம்முடைய இருதயத்துல பதித்து இன்னும் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து சிந்தித்து ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கு இந்த சத்தியங்கள் அவசியம். அது தேவையில்லாத மாதிரி இருந்துட முடியாது. பைபிள் வந்து அப்படியே மூடி வச்சிருக்க கொடுக்கலீங்க, அதை படிச்சு கற்று தேர்ச்சி அடையணும். அறிவில் வளரணும், வேத அறிவுல வளரணும். அதனாலதான் இங்க என்ன சொல்லுகிறார், அந்த திருவசனமாகிய அந்த ஞானப்பால், எது அந்த ஞானப்பால், திருவசனம் நமக்கு அளிக்கின்ற அந்த பாலை போன்ற வேதத்துல நம்ம வளரணும். வேதத்தை தான் குறித்து இங்க பால் என்று சொல்லப்படுகிறது. சிறு குழந்தை அந்த பாலுக்காக எப்படி அலையுமோ அதை போல நம்ம அலையணுமா, வாஞ்சியா இருக்கு. பாலுக்கு அழைகின்ற சிறு குழந்தையை போல வேத அறிவுக்காக நம்ம அதிக நாட்டம் கொடுத்து அழையணும். ஏன், அந்த சத்தியங்கள்ல நம்ம கற்று தேர்கிற பொழுது அந்த சத்தியங்கள் நம்முடைய இருதயத்திலே பதித்து வாழ்க்கையில் அந்த சத்தியங்களை பற்றி சத்தியங்களை பின்பற்றி நடக்கிற பொழுது நமக்கு நடப்பது என்ன, ஆத்மீக வளர்ச்சி. ஆத்மீக வளர்ச்சி வேற வழியில வளராது. பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்துல களைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து அதுக்கு உரத்தை போடுகிற பொழுது, தண்ணீரை ஊட்டுகிற பொழுது செடி என்ன ஆகும், அது பாட்டுக்கு பல மடங்கு கனி கொடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்ப வேதத்துக்காக, அதனுடைய ஞானத்துக்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக அதுல ஒவ்வொரு நாளும் வாசித்து தெரியாத விஷயங்களை கேட்டு கற்றுக்கொண்டு வாசிக்க வேண்டிய புத்தகங்களை வாசித்து அதில் நாம் அறிவு வளர்வது மட்டுமல்லாமல் அந்த கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்கிற பொழுது நம்ம வித்தியாசமான மனிதர்களா மாறுவோமா இல்லையா. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கமில்லாத பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எந்த பால், வேத பால். வேத வசனங்களை கேட்கணும், வேத பிரசங்களை கேட்கணும், பாஸ்டர்ஸ்ட போய் சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இதை கொஞ்சம் இன்னும் நீங்க வாக்கி சொல்லி இருக்கலாமே, கோவிச்சுக்க மாட்டாங்க நல்லா பாஸ்டர், இந்த பொருளிகள் தான் கோவிச்சுக்குவாங்க, நல்ல பாஸ்டர்ஸ் கோவிச்சுக்க மாட்டாங்க. அட இவ்வளவு தூரம் அலையிறாங்களா, நம்ம இன்னும் கொடுக்க பாரு. ரொம்ப வருஷங்களா ஒரு பெந்தகோஸ்து சபையில இருந்து அங்க நடக்கிற எல்லா டிராமாஸையும் பார்த்து வெறுத்து வேணான்னு போயிட்டு எங்க சர்ச்சுக்கு ஒரு குடும்பம் வந்து சேர்ந்துருக்கு. அங்க எங்க போய் நல்ல சர்ச்சு வேணும்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு அவனும் சில புஸ்தகங்களை வாச்சு அந்த சத்தியங்கள், நம்ம சத்தியங்கள்லாம் ரொம்ப ஆர்வம். இப்ப அவன் சேமன் கேட்கற நேரம், நாங்க பேசிட்டு இருக்கிற நேரம் அவன் வாயும் அதுக்கேத்த மாதிரி மூவ் பண்ண முடிச்சுட்டா வந்து என்னென்ன கத்துக்கிட்டேன் இன்னும் சொல்லலாம், ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் சத்தியத்துக்கு அலைஞ்சிருக்குது அந்த குடும்பம், ஏன்னா அந்த சத்தியமே கிடைக்காத இடத்துல இருந்து ஃபாஸ்டர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படியானவங்களை பார்த்தோம், நம்ம இன்னும் உழைச்சி பிரசங்கிப்போம் இன்னும் சத்தியங்களை கொண்டு வருவதற்காக. சத்தியத்தில் வளரணும், வேற எதுலையும் வளர்ந்து என்ன பிரயோசனம் இருக்கு? சர்ச் ஆரம்பிச்சு 9 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு இதை கான்ஸ்டிடியூட் பண்ணி, இன்னொரு 2-3 வருஷம் போய் இப்படியே இருக்கலாமா? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க, எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு போதித்து கொடுக்கும்படியாக வளர்ந்துருக்கிறீங்க, எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை அருமையாக சொல்லும்படியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறீங்க, எந்த அளவுக்கு இந்த கலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து சபைக்கு இன்னும் தலைவர்கள் தேவையா இல்லையா? டீக்கன்ஸ் தேவையா இருக்குது, எல்டர்ஸ் தேவையா இருக்குது, ஆனா அவங்க எல்லாம் சும்மா யாரையும் போட முடியாது. ஆவிக்குள் ஆவிக்குரிய குணாதிசயங்களில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள தான் போடணும். குவாலிபிகேஷன்ஸ் இல்லாம யாரையும் போட முடியாது. குவாலிபிகேஷன்ஸ்ல குணாதிசயங்கள்ல குறையும் இருக்கக்கூடாது. இது உலகத்து ஜாப் மாதிரி இல்லை, அது இங்க இருந்து வரணும்னா நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய விதத்துல நம்ம வளரணும். திருவசனத்துல யாருக்கு நாட்டம் இல்லையோ அங்க ஆபத்துன்னு தான் அர்த்தம். சொல்லணும், இந்த ஏ ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஊர்ல ஒன்னும் உயர்ந்த நிலையில இல்லாம இருக்கிறது காரணம் என்ன? ஒரு வில்லியம் கேரி பிரிட்டன்ல இருந்து, ஒரு அட்டோனிராம் ஜட்சன் அமெரிக்காவில இருந்து, ஒரு ஸ்டீகன் போல் டேனிஷ் நாட்டில இருந்து, பிரெய்னார்ட் இன்னொரு அமெரிக்கன், எங்க மிஷனரிஸ் எல்லாம் வரலாற்றுல சிறப்பானவர்கள், தாழ்மை உள்ள மனிதர்கள், அவங்களெல்லாம் சத்தியம்னு பார்த்தா வெளிநாட்டுல இருந்தான். நம்ம ஊர்ல ஒரு கேரிய பார்த்திருக்கோமா? ஐயோ ரொம்ப அனுப்புறமே. ஆமா அனுப்பிட்டு இருக்கோம். குணாதிசயங்கள், வாழ்க்கை, சத்தியம் எந்த அளவு தெரிஞ்சிருக்கு? ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஏன் ஆவிக்குரிய நிலையில இல்ல மனிதர்கள்? ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. எங்க வேதத்துல நாட்டம் அதிகமா இருக்கிறதோ அங்க ஆண்டவர் இருக்கிறார் அர்த்தம், அவருடைய பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். எங்க நம்ம டைம் பார்க்காம இருக்கிறோமோ, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வேதத்தை குடிக்கிறோமோ, அங்க தேவன் இருக்கிறார்ன்னு அர்த்தம். தேவ பயம் இருக்குன்னு அர்த்தம். வேதம் வேணும், திருவசனத்துல வளரணும். நீங்க மத்ததுல எல்லாம் வளர்ந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே நீங்க தானே தேவை. அப்ப நீங்க திருவசனத்துல வளராம, திருவசனத்தின்படி வாழ்க்கையை நடத்தாம, அதுக்காக நீங்க சின்ன புள்ள பாலுக்கு அலையிற மாதிரி அலையாம இருந்தா எப்படிங்க முடியும்? முடியாது. பிரச்சனைகள் துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அதுக்கெல்லாம் மீறி இன்னும் சிறப்பா வாழ்றதுக்கு இதை செய்யணும். ஒரு விசுவாசி தைரியமாக ஆவிக்குரிய நிலையில இருக்கிற பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பெரிய தைரியம் அவனுக்கு இருக்கும். எத்தனை உதாரணம் வேதத்தில் இருக்கு தெரியுமா? தானியலை எடுத்து பாருங்க, ஷாட்ராக் மீஷாக் அபேத்நேகோ, அந்த 3 மனுஷங்களையும் ஆவிக்குரிய விதத்துல இந்த நிலையில இல்லாம இருந்திருந்தா அவ்வளவு பெரிய துன்பத்தை அவங்கள சமாளிச்சிருக்க முடியுமா? அவனை தூக்கி சிங்க குகையில போட்டான். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, நீ ஜெபம் பண்ண கூடாது, நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம்? அன்னையோட சரி ஜெபம், உண்மையா இல்லையா? ஏன் பண்ணல? 128 சாக்கு போக்கு வச்சிருக்கோம், புத்திசாலிகள் மாதிரி. தானியல் என்ன செய்தான்? எப்பவும் இப்ப ஜபம் பண்ற மாதிரி ஜன்னலை திறந்து வச்சு ஜபம் பண்ணான். இந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்து இருக்காட்டி அவ்வளவு பெரிய தைரியம் எடுக்குமா? என்ன கோப்பர 6 மடங்கு சூடாக்கு. நீங்க எல்லாம் சாதாரணமானவன் இல்லை, தூக்கி போட்டான். நெபுக்கர் ஆடி போயிட்டான். ஏன்? ஆவிக்குரிய விதத்துல இவங்க உயர்ந்த நிலையில இல்லாம இருந்திருந்தா அந்த மாதிரியான துன்பங்களை அவ முகம் கொடுத்துருக்கவே முடியாது. புரியுங்களா? எடுக்க வேண்டிய கலைகளை எடுத்து போட்டு தானியலுக்கும் அந்த 3 மனுஷங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அங்க பிரெயின் வாஷ் பண்றதுக்காக வேண்டி அவங்க நாட்டு போதனைகள், பிரஜாதி போதனை எல்லாம் கொடுக்க பார்த்தான். அங்க இடமே கொடுக்கலையே. புறஜாதி நாட்டுல இருந்தாலும் கர்த்தருடைய சத்தியங்களுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய காரியங்கள்ல தான் வளர்ந்து போன்னு இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களை காப்பாத்தி கொள்ள முடிந்தது. ஸ்கூல்ல போயிட்டு பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் பாத்துக்கங்க, என்ன சொல்லி கொடுப்பான்? எவல்யூஷன் சொல்லி கொடுப்பான், பரிணாம தத்துவ கொள்கை. உலகம் தோன்றுவதற்கு 1,000,000 இயர்ஸ் எடுத்தது. கிறிஸ்தவங்க எல்லாம் காது கொடுத்து கேட்கலாமா? எவ்வளவு நாள் எடுத்துச்சு இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு? 6 நாட்கள் சொன்னா பத்தாது, நம்பணும். முடியுமா? ஏன் 6 நாட்கள் தான் எடுத்ததுன்னு சொல்லவும் தெரிஞ்சிருக்கும். இந்த உலகம் எவ்வளவு பொய்ய சொன்னாலும் சரி, உண்மை அதுதான். 6 நாட்கள் விஞ்ஞானி நம்மளை பாராட்டாம இருப்பான். அவனுக்கு மூளை இருந்தா தானே பாராட்ட முடியும். அவனுக்கு தெரியுதுல்ல, நமக்கு தான் மூளை இருக்கு. ஆண்டவருடைய மூளையை விடவா பெருசு விஞ்ஞானிகளுடைய மூளை? குரங்குல இருந்துதான் மனுஷன் பிறந்தான்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே நம்பும். நமக்கு தெரியும், நம்மளாம் அங்கிருந்து வரல, ஆண்டவர் படைத்தார். ஒவ்வொருத்தனையும் அற்புதமா, ஒவ்வொருத்தனையும் அற்புதமா. ட்வின்ஸா இருந்தா கூட வித்தியாசமா தான் இருக்கும். அதான் ஆண்டவருடைய படைப்பின் சிறப்பு. புரியுங்களா? வசனத்தை படிங்க, வசனத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்க. அதுவும் நம்ம ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச். வசனம்னா உயர்ந்த நிலையில இருக்கணும், வேற எதையும் விட. இந்த சபையில அங்கத்தவராக இருந்து வசனம் தெரியாம இருக்கிறத போல மோசமானது ஒண்ணுமே இல்லை. வசனம், வசனம், வசனம். அதுல அறிவுல வளருகிற பொழுது, அதை வாழ்க்கையில் பின்பற்றுகிற பொழுது போலித்தனம், இந்த உலகத்து நடவடிக்கைகள், புறஜாதி பண்பாடுகள் எல்லாம் ஓடணும். விஷமாக இருக்கின்ற கலைகளை எல்லாம் வசனம் என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கையில் அது அன்றாடம் வாழ்க்கையில் இருந்து எல்லாத்துக்கும் தள்ளி வைக்கணும். அப்படியான கிறிஸ்தவெல்லாம் இருக்க போறீங்களான்னு கேட்டுப்பார். அதான் சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி. இந்த 2018 உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்கு. புது வருஷம் பிறந்துருச்சா இல்லையா? பெரிய சேலஞ்ச் இருக்கு. எப்படி வளர போறீங்க? ஆண்டவர் கேட்கிறார். நான் குறை வச்சிருக்கிறேன்னா ஆண்டவர் குறை வச்சிருக்கிறாரா? குறைவைக்கல இல்லையா? இந்த பழைய பில்டிங்ல கஷ்டப்பட்டுலாம் இருந்தீங்களா இல்லையா? கன்வீனியன்ஸ் எல்லாம் கூட ஒன்றும் ஒழுங்கா இல்லை. ஒரு 4 பேர் கூட வந்துருந்தாலும் இடம் இல்லை. ஆனா ஆண்டவர் குறை வைக்கலையே இல்லையே. அவர் செய்கிறது செய்கிறார், நாம் என்ன செய்கிறோம்? அவர் கொடுத்திருக்கிற பிச்சை மாதிரி போட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையில வளராம இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? எப்படி அந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க முடியும்? அந்த சமாதானத்தை அன்பு நிறைந்து எப்படி இருக்க முடியும்? கலைகளுக்கு முடிவு கட்டுங்க. உங்க வாழ்க்கையில இருந்து வளருங்க ஆவிக்குரிய விதத்துல. தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஜெபம்